புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் அயர்லாந்து நாட்டிலிருந்து இந்திய மக்களுக்கு தொண்டு செய்ய வந்து நமது நாட்டு விடுதலைக்காகவும் இந்திய பெண்களின் வீட்டு விடுதலைக்காகவும் துணை நின்ற அன்னி பெசன்ட் அம்மையாரின் அரும் பணிகளை பற்றி கூறுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி வரலாற்று துறையின் உதவி பேராசிரியர் திரு ரவீந்தர் அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். மேலும் இவருடன் இணைந்து உரையாடுபவர் புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்தியாவில் சமுதாய சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு பார்த்தா நிறைய பேரை நம்ம பட்டியலிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு சமுதாய சீர்திருத்தவாதியும் இந்தியா இன்னைக்கு உலக அளவில் ஒரு வல்லரசு நாடாக இருக்கிறதுக்கு அவங்க போட்ட அடித்தளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் பல்வேறு விதமான சமுதாய சீர்திருத்தங்களை சொல்லி பொதுமக்களை வழிநடத்திய பல்வேறு முக்கிய சமுதாய சீர்திருத்தவாதிகளில் அன்னி பெசன்ட் அம்மையாரை நம்ம யாருமே மறக்க முடியாது. இன்னைக்கு அன்னி பெசன்ட் அம்மையாருடைய நினைவு தினத்துல அவர்களை பத்தி ஒரு சில கருத்துக்களை வலியுறுத்த வரக்கூடிய நம்ம பேராசிரியர் ஐயா அவர்களை நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். ஐயா, முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்மளுடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா.
எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய புதுகை பண்பலைக்கு நன்றியை கூறிக்கொண்டு நான் ஆர் ரவீந்தர், உதவி பேராசிரியர் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி, காஞ்சிபுரத்திலிருந்து பேசுகிறேன். இன்று சமய சிந்தனையாளர், இந்திய விடுதலைக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றியவர் அன்னி பெசன்ட் அம்மையாரை பற்றி நாம் இங்கே பேசவிருக்கிறோம்.
ஐயா, இப்ப அன்னி பெசன்ட் அம்மையார் எங்க பிறந்தாங்க, அவங்களுடைய பிறப்பு ஒரு அறிமுகம் நம்மளுடைய நேயர்களுக்காக சொல்லுங்க ஐயா.
அன்னி பெசன்ட் அம்மையார் தென்றல் காற்றினை போல் தூயவர், இமயம் போல் உயர்ந்தவர், நேர்மையுடன் எளிய வாழ்க்கையை மேற்கொண்டவர், மன இரக்கமுடையவர், அளவிட முடியாத திறமை கொண்டவர், உயர்ந்த லட்சியங்களுடன் பொதுநலத் தொண்டை ஏற்றவர், சமய சிந்தனையாளர், வசீகர பேச்சாற்றல் கொண்டவர், ஆத்திக கொள்கையாளர். அவர் ஒரு மாதர்குல மாணிக்கம், பெண்களின் கல்வி மற்றும் அவர்களின் உரிமைகளுக்காக போராடியவர், சட்டமும் நீதியும் அனைவருக்கும் சமம் என்பதை வலியுறுத்தியவர், கொடியது கொடியது மனமுடிக்க பணம் கேட்பது கொடியது என்று முழங்கியவர், அளவற்ற ஊக்கம், தளர்வற்ற நெஞ்சுறுதி, தலைக்காத உழைப்பை கொண்டவர், தலைமைக்குரிய தகுதிகள் அனைத்தையும் தன்னகத்தை பெற்றவர், இந்தியா பல மொழி ஒரு தேசம் என்ற தத்துவத்தை உலக நாடுகளுக்கு எடுத்து கூறியவர், இருள் சூழும் போது வானில் நம்பிக்கையூட்டும் மின்னல் கீற்று போன்று இந்தியர்களுக்கு உதவியவர், உலகில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பெண்பால் மேதைகளில் முதன்மையானவர், தன் வாழ்வு தாழ்வு இன்ப துன்பங்கள் அனைத்தையும் இந்தியருக்கே அர்ப்பணித்தவர், இந்தியர் தன்னம்பிக்கையோடும் தன்மானத்தோடும் பெருமிதத்துடன் வாழ வழிகாட்டியவர். சுமார் 85 ஆண்டுகள் சிறப்பாக வாழ்ந்த அன்னி பெசன்ட் அம்மையார் வில்லியம் பேச்வுட், எமிலி மேரித் என்ற லண்டனில் வாழ்ந்த தம்பதியினருக்கு இரண்டாவது மகளாக பிறந்தவர். இவருடைய இளமை காலத்திலே இவருடைய தந்தை மரணமடைந்தார். அவருடைய இழப்பிற்கு பிறகு குடும்பம் மிகவும் வறுமையில் தள்ளாடியது. அதே நேரத்தில் அன்னி பெசன்ட்டின் இளைய சகோதரன் ஆல்பர்ட் தனது 7வது வயதில் இறந்து போகிறான். இது மேலும் குடும்பத்தை சோகமும் வறுமையும் நிறைந்ததாக மாற்றுகிறது. பின்னர் குடும்ப பொறுப்புகள் அனைத்தும் தாய் எமிலி மோரிஸ் தலையில் விழுகிறது. அவர் வறுமையின் காரணமாக தனது மகள் அன்னியை 3வது வகுப்பிலே நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனை அறிந்த எமிலி மூரிஸுக்கு அறிமுகமான நல்ல உள்ளமும் வசதியும் கொண்ட மிஸ் மேரியட் என்ற கல்வியாளர் அன்னிபசண்டை 7 வயதில் தன்னுடன் அழைத்து சென்று பள்ளி படிப்பை தொடர துணை நின்றார். அன்னிபசன் படிக்கும் பொழுதே ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன் ஆகிய மொழிகளில் நன்கு புலமை பெற்றார். படிக்கும் பொழுதே இசையையும் கற்றறிந்தார். தனது 16வது வயதுக்குள்ளே மில்டன், வால்டர் ஸ்காட், சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, வேட்ஸ்வர்த், ஜான் குட்டன்பெர்க், தாந்தே போன்ற அறிஞர்களின் வாழ்க்கையையும் சாதனைகளையும் கற்று சிறந்த கல்வியையும் நற்பண்புகளையும் இளமையிலேயே பெற்று சிறப்புடன் விளங்கினார். 10 ஆண்டுகள் வளர்ந்த பின்னர் 16வது வயதில் அன்னிபெசண்டை அவருடைய தாயாரிடம் ஒப்படைத்தார் மிஸ் மேரியாட். பின்னர் 30 வயதான பிராங்க் பெசன்ட் என்ற லண்டனில் வாழ்ந்த கிறிஸ்துவ மத போதகர் ஒருவர் இருந்தார். அவரின் விருப்பத்திற்கு ஏற்ப அன்னிபெசன்ட் 21வது வயதில் அவரை மணந்து கொண்டார். அன்னிபெசண்டுக்கும் பிராங்க் பெசன்ட் என்பவருக்கும் 2 குழந்தைகள் பிறந்தன. திங்பே என்ற மகனும் மேர்பல் என்ற மகளும் பிறந்தனர். இவர்களுடைய இல்லற வாழ்க்கை 6 ஆண்டுகள் மட்டும்தான் நீடித்தது. பின்னர் அவர்களுக்குள் இருந்த மனக்கசப்பினால் விவாகரத்தை பெற்றுக்கொண்ட அன்னிபெசன்ட் அம்மையார் 1873 முதல் பொது தொண்டில் ஈடுபட்டார். அன்று முதலே அவருடைய சமுதாய தொண்டுகள் ஆரம்பித்தது.
ஐயா, இப்ப அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் பிரிட்டன்லயே தன்னுடைய சமுதாய பணிகளை துவங்கிட்டாரு. அவங்க பிரிட்டன்ல ஆற்றிய பணிகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அதாவது அன்னிபெசன்ட் அம்மையார் மனமுறிவு ஏற்பட்ட பின்பு தீவிரமாக முழுமையாக தன்னை சமுதாய பணிகளில் ஈடுபடுத்திக் கொண்டார். 1873 முதல் 1893 வரை 20 ஆண்டுகள் பிரிட்டனில் கல்வி மற்றும் சமுதாய பணிகளை அன்னிபெசன்ட் மேற்கொண்டார். சிறந்த அரசியல் சிந்தனையும் சுய சிந்தனா இயக்க தலைவருமான சார்லஸ் பிராட்லா என்பவரை சந்தித்து சமூக சீர்திருத்த சிந்தனைகளை அவரிடம் கற்றுக்கொண்டார். சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களிடையே 1789 ஏற்பட்ட பிரெஞ்சு புரட்சியின் தாக்கம் மற்றும் விளைவுகளை எடுத்து கூறினார். உங்களுக்கு தெரியும், உலக வரலாற்றில் பிரெஞ்சு புரட்சி என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உலகில் ஏற்படுத்தியது. முதன் முறையாக முடியாட்சி அடித்து வீழ்த்தப்பட்டு மக்களாட்சி முறைக்கு அடிகோலியது பிரெஞ்சு புரட்சி. அந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய கருத்துக்களையும் அதனுடைய தாக்கத்தினையும் மக்களிடையே சென்று எடுத்து கூறி அதனை பரப்புரையாக மேற்கொண்டார் அன்னிபெசன்ட். 1874 பேபின் என்ற செங்கல் நல சங்கத்திலும் தம்மை இணைத்து கொண்டு மக்களுக்காக தொண்டாற்றினார். குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தில் இருந்த ஒரு சில மூட நம்பிக்கையான குறைபாடுகளை கடுமையாக எதிர்த்தார். 1891 பிளாவத்ஸ்கி அம்மையார் மறைந்ததும் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு சென்று பிரம்ம ஞான சங்கத்தின் கிளைகளை ஏற்படுத்தி மக்களுக்கு தொண்டாற்றினார். நம்பிக்கையே வலிமை, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பதை ஏற்று மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தார் அன்னிபெசன்ட் அம்மையார். குறிப்பாக இங்கே ஒன்றை சொல்ல வேண்டும். 11/9/1893 சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் சுவாமி விவேகானந்தர் சென்று கலந்து கொண்டு உரையாற்றினார். அந்த சிக்காகோ மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் உரையாற்றியது உலக புகழ்பெற்ற உரையாக மாறியது. இதே சிக்காகோ சமய மாநாட்டில் இங்கிலாந்தில் இருந்து பிரம்ம ஞான சங்கத்தின் சார்பில் அன்னிபெசன்ட் அம்மையாரும் அந்த மாநாட்டில் பங்கு பெற்று உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டனில் 25 ஆண்டுகள் சமூக பணிகளுக்கு பின்னர் 16/11/1893 அன்னிபெசன்ட் அம்மையார் தொண்டு புரியும் எண்ணத்துடன் அப்போதுதான் இந்தியா வந்தடைகிறார். 1893 இந்தியா வந்தடைகிறார் அன்னிபெசன்ட் அம்மையார்.
ஐயா, இப்ப ஒரு மதத்தை சீர்திருத்தக்கூடிய ஒரு சிந்தனையாளரா அன்னிபெசன்ட் அம்மையார் செய்த பணிகள் என்னென்னங்க ஐயா?
இந்தியா வந்தடைந்த அன்னிபெசன்ட் அம்மையார் இந்தியாவில் இருக்கக்கூடிய பழம் பெருமைகளையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் நன்கு கற்ற பின்னர் நாடு முழுவதும் சென்று ஆயிரக்கணக்கான மக்களை சந்தித்து உரையாற்றினார். 28/12/1894 சென்னையில் நடைபெற்ற 10th இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பங்கு பெற்று உரையாற்றினார். 1895 சென்னையில் உள்ள அடையாற்றில் உலக பிரம்மஞான சபையின் தலைமையிடத்தை அமைத்தார். பிரம்மஞான சபையின் தலைமையிடத்தை இந்தியாவுக்கே கொண்டு வந்து விட்டார். குறிப்பாக சமஸ்கிருத மொழியினை நன்கு கற்று 1895 பகவத்கீதையை எளிய ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால், ஒரே ஆண்டில் இப்புத்தகம் பல மில்லிய பிரதிகள் விற்பனையாகியது. இந்திய குடிமகளாகவும் இந்து மதத்தை சேர்ந்தவர்களாகவும் தன்னை மாற்றிக் கொண்ட அன்னிப்பசுந்தர் அம்மையார் இந்திய பண்பாட்டை கடைபிடித்தது மட்டுமல்லாமல் இறுதி நாள் வரை சைவ உணவை உண்டு வாழ்ந்தார். இந்தியாவினுடைய பண்பாட்டிற்கும் இந்தியாவினுடைய பெருமைகளுக்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கடைசி வரை பணியாற்றினார்.
ஐயா, அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் கல்விக்கும் சமுதாயத்திற்கும் எத்தகைய தொண்டுகளை ஆற்றினார்? அவருடைய தொண்டுகள் எந்த அளவுக்கு மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அவருடைய சீர்திருத்தம் பார்த்தீங்கன்னா கல்விக்கும் சமுதாயத்திற்கும் அவர் ஆற்றிய பணிகள் அளவிட முடியாதது. குறிப்பா சொல்லணும்னா அன்னிபெசன்ட் அவர்கள் இந்தியர்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு அரும்பாடுபட்டார். இந்தியர்கள் முன்னேற வேண்டுமெனில் அவர்களுக்கு கல்விதான் அவசியம் என்பதனை முழுமையாக வலியுறுத்தி அதனுடைய அவசியத்தினை எடுத்து கூறினார். குறிப்பாக கல்வியாளர்களாக அன்றைக்கு இருந்த பண்டிட் மதன் மோகன் மாளவியா போன்றவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று சமச்சீர் கல்வியினுடைய அவசியத்தை வலியுறுத்தினார். வாரணாசியில் மத்திய இந்து கல்லூரியை 1898 துவக்கினார். 1898-99 பெண்களுக்காக உயர்நிலை பள்ளியை பனாரஸில் ஆரம்பித்தார். ஆயிரத்தி 1900 தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கான உயர்நிலை பள்ளியை சென்னை அடையாற்றில் ஏற்படுத்தினார். ரொம்ப முக்கியமான ஒரு பணியினை அவர் இங்கே மேற்கொண்டார். தேசிய கல்விக் கொள்கைகளின் தேவையை பற்றியும் குறிப்பாக பெண் கல்வியின் அவசியத்தை பற்றியும் அவர் இந்தியா முழுவதும் சென்று உரையாற்றினார். கல்வி கற்பிக்கும் பொறுப்பு தனியாரிடம் இருப்பதை எதிர்த்தார். கல்வியை கற்பிப்பது அரசின் கடமை என்று கூறினார். 1898 முதல் 1903 வரை இந்தியா முழுவதும் 100 மேற்பட்ட கல்விக்கூடங்களை துவக்கினார் அன்னிபெசன்ட் அம்மையார். இந்திய இளைஞர் சங்கம், இந்திய கல்விக் கழகம் ஆகியவற்றை துவக்கி கல்வி மற்றும் சமுதாய பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்.
ஐயா, இந்திய விடுதலை போராட்டத்தின் போது நிறைய இயக்கங்கள் நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது. அப்படி ஏற்படுத்தப்பட்ட சங்கங்கள் அல்லது இயக்கங்கள்ல ஒண்ணுதான் காங்கிரஸ் இயக்கம். இந்த காங்கிரஸ் இயக்கத்துக்கு அன்னிபெசன்ட் ஆற்றிய பணிகள் அல்லது தொண்டுகள் என்னென்னங்கய்யா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
காங்கிரஸ் இயக்கத்திற்கு அன்னிபெசன்ட் அம்மையார் ஆற்றிய பணிகள் அளப்பரியது. 1893 முதல் 1903 வரை காங்கிரஸ் இயக்கத்தின் வளர்ச்சியை கண்டறிந்தார். 1903 காங்கிரஸ் இயக்கத்தில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு ஆங்கில ஆட்சியை எதிர்த்தார். லண்டனிலிருந்து பிறந்து வந்த ஒரு பெண் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்ததே மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு 1905 இந்திய சங்கத்தை துவக்கினார். பின்னர் நியூ இந்தியா என்ற நாளிதழையும் 1915 காமன்வெல் என்ற வார இதழையும் துவக்கி தமது கருத்துக்களை வெளியிட்டார். அன்னிபெசன்ட் அம்மையார் செய்தித்தாள்களை வெளியிடுவதற்கு பி.பி. வாடியா என்பவர் துணை நின்றார். 1914 மிதவாதிகளின் தலைவரான கோபாலகிருஷ்ண கோகலே மற்றும் 50 மேற்பட்ட மிதவாத இயக்கத்தின் தலைவர்களை சந்தித்து பேசினார். 1914 தீவிரவாதிகளின் தலைவரான பாலகங்காதர திலகரையும் அவரது இயக்க ஆதரவாளர்களையும் சந்தித்து காங்கிரஸ் இயக்கம் ஒன்றுபட்டு ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும் என கேட்டார். மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைந்தால்தான் நாம் ஆங்கிலேயரை எதிர்க்க முடியும் என்பதை உணர்ந்து இரண்டு தலைவர்களுடனும் பேசி ஆங்கில அரசுக்கு எதிராக காங்கிரஸ் இயக்கத்தினை முடுக்கிவிட்டார். 1915 பம்பாயில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஒற்றுமையை பற்றி பேசி ஆங்கில அரசை எதிர்க்க வேண்டும் என தீர்மானம் இயற்றி காங்கிரஸ் ஒன்றாக இணைவதற்கு வழிவகுத்தார். 1916 லக்னோவில் நடைபெற்ற 31வது மாநாட்டில் 10 ஆண்டுகள் தனித்தனியாக இயங்கி வந்த தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் ஒன்றிணைந்தனர். 1916 இந்தியாவின் எதிர்காலம் என்ற தலைப்பில் அன்னி பெசன்ட் உரையாற்றியதை காமன்வெல்த், நியூ இந்தியா ஆகிய பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டதற்காக மாவட்ட நீதிபதியின் பேரில் 20,000 ரூபாய் அபராதமாக அரசிடம் வைப்பு தொகையாக அன்னி பெசன்ட் அம்மையார் செலுத்தினார். அந்த அளவிற்கு ஆங்கிலேய அரசாங்கத்தை பற்றி தன்னுடைய பத்திரிகைகளில் எழுதினார். அன்னி பெசன்ட் 1917 கைது செய்யப்பட்டு நீலகிரி சிறையில் வைக்கப்பட்டார். இந்திய விடுதலைக்காக ஒரு இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த பெண் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டது அதுதான் முதல் முறை. 3 மாதங்கள் சிறைக்கு பின்னர் அதே ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அவர் விடுதலை செய்யப்பட்டார். பாலகங்காதர திலகர் மூனாவை தலைமையிடமாக கொண்டு தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது அன்னி பெசன்ட் அம்மையார் 28/4/1916 அன்று சென்னை அடையாற்றினை தலைமையிடமாக கொண்டு தன்னாட்சி இயக்கத்தினை தோற்றுவித்தார். மூனாவையும் அடையாறையும் தலைமையிடங்களாக தனித்தனியாக கொண்டு இயங்கி வந்த இயக்கம் தன்னாட்சி இயக்கம். 1917 இந்திய மாணவர் சாரணர் இயக்கத்தையும் அதே ஆண்டில் இந்திய பெண்கள் சங்கத்தையும் அன்னி பெசன்ட் ஆரம்பித்தார். 1917 ஒன்றாக இணைந்து செயல்பட்ட நேருவும் காந்தியடிகளும் தன்னாட்சி இயக்கத்தின் உறுப்பினர்களாக சேர்ந்தனர். தன்னாட்சி இயக்கத்தின் மிகப்பெரிய சிறப்பு இது. நேருவையும் காந்தியையுமே உறுப்பினராக கொண்ட இயக்கம் அன்னி பெசன்ட் அம்மையாரை உருவாக்கிய தன்னாட்சி இயக்கம். 1917 அன்று கல்கத்தாவில் நடைபெற்ற 32வது காங்கிரஸ் மாநாட்டில் முதல் பெண் தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய காங்கிரஸ் இயக்க வரலாற்றில் மிகப்பெரிய முக்கியமான மாநாடு அது. 1918 முதல் காந்தியடிகளும் அம்மையாரும் இணைந்து பணியாற்றினார்கள். 1919 அன்று ஜாலியன் வாலாபாக்கில் நடைபெற்ற கொடுமையான படுபாதவ படுகொலையை பற்றி விளக்கமாக தொகுத்து பிரிட்டன் பிரதமருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கடிதங்களை அனுப்பியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையினுடைய கோரத்தை படம் பிடித்து காட்டியது போல் எழுதி இங்கிலாந்து பிரதமருக்கு அனுப்பினார். காங்கிரஸில் அவருடைய இது போன்ற பணிகள் அவரை உச்சத்திற்கு கொண்டு சென்றது.
ஐயா, அன்னி பெசன்ட் அம்மையார் என்று சொன்ன உடனே நம்மளுடைய அனைவருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அவருடைய ஹோம் ரூல் மூமெண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய தன்னாட்சி இயக்கம். இந்த தன்னாட்சி இயக்கத்தை அவர் எப்படி உருவாக்கினார், அவர் இந்த இயக்கத்தை உருவாக்குறதுக்கு காரணம் என்னென்ன, அந்த தன்னாட்சி இயக்க பணிகளா அவர் செஞ்ச பணிகள் என்னென்ன, அதை பத்தி அந்த பணிகள் எந்த அளவுக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு சுதந்திரம் குறித்த ஒரு விழிப்புணர்வு அடைய செய்தது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அதாவது 1915 பம்பாயில் சார் எஸ் பி சின்ஹா தலைமையில் நடந்த 30வது காங்கிரஸ் மாநாட்டில் அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன செய்கிறாருன்னா, தன்னாட்சி இயக்கம் என்ற ஒன்றை துவக்குவதை பற்றியும் அதன் கொள்கைகளை பற்றியும் எடுத்து கூறி காங்கிரஸிடம் ஒப்புதல் பெற்றார். ஒப்புதல் பெற்ற பின்பு பாலகங்காதர திலகருடன் சேர்ந்து தன்னாட்சி இயக்கத்தின் கொள்கைகளை இந்தியா முழுவதும் பரப்பினார். குறிப்பாக 1916 பார்த்தீங்கன்னா 14,000 பேரும் 1920 21,000 பேரும் 1924 40,000 பேரும் அதன் உறுப்பினர்களாக சேர்ந்தமைக்கு மிகப்பெரிய துணையாக நின்று காரணமாக அமைந்தார். உண்மை மட்டுமே உயர்ந்த மதம் என்று கூறினார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றும் அன்னி பெசன்ட் வலியுறுத்தினார்.
ஐயா, இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு அன்னி பெசன்ட் செய்த பணிகள் என்னென்ன, அந்த பணிகள் இந்திய விடுதலைக்கு எந்த அளவுக்கு ஒரு அடித்தளமா ஒரு பக்கபலமா அல்லது ஒரு மைய பணிகளா இருந்தது, அந்த பணிகள் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவு ஒரு உறுதுணையா இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இந்தியா வந்தடைந்த பின்பு முதலில் சமய சீர்திருத்தத்தில் ஈடுபட்ட அன்னி பெசன்ட் அம்மையார் பின்னர் தன்னை முழுமையான ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வீரராகவே மாற்றிக்கொண்டார். 1909 முதல் பிரிட்டன் அரசு கொண்டு வந்த விண்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்தில் இருந்த குறைபாடுகளை ஆங்கில அரசிடம் எடுத்துக் கூறினார். அதன் பிறகு 1923 காமன்வெல்த் சட்ட முன்வடிவை பிரிட்டன் பாராளுமன்றம் விவாதிப்பதற்கு அன்னிபசந்த மேயர் தான் காரணமாக இருந்தார். இவரினுடைய அழுத்தத்தின் பேரிலேயே அந்த காமன்வெல்த் சட்ட முன்வடிவை பிரிட்டன் பாராளுமன்றம் விவாதித்தது. 1924 இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக நின்று ஆங்கில ஆட்சியை எதிர்த்து நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்டார். இந்திய நாட்டின் விடுதலைக்கு இந்து முஸ்லிமுடைய ஒற்றுமை அவசியம் என்பதை வலியுறுத்தியவர் அன்னிபசந்த அம்மையார். 1925 இங்கிலாந்து சென்று இங்கிலாந்து நாட்டின் அரசியாரையும் பிரதமர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து இந்தியாவிற்கு விரைவில் சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்குவதில் காலதாமதமானதால் சுதந்திரத்திற்கு பதிலாக டொமினியன் அந்தஸ்து வழங்க வேண்டும் என பிரிட்டன் அரசுக்கு 1926 வேண்டுகோள் விடுத்தார் அன்னிபசந்த. 1927 லண்டனில் இருந்த திருமதி எட்வின் ஹாமில்டன் என்பவரிடமிருந்து 35,000 pounds நன்கொடையாக பெற்று வந்து இந்திய இளைஞர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக பயன்படுத்தினார். 1927 20,000 இளைஞர்களை ஒன்று திரட்டி இந்தியாவின் வளர்ச்சிக்காக பாடுபட செய்தவர் அன்னிபசந்த அம்மையார். 1928 பனாரஸில் 30,000 இளைஞர்களை ஒன்று கூட்டி மாநாட்டின் மூலம் நாட்டு விடுதலை பெற கூறி அறிக்கையை வெளியிட்டார். 1928 பிரிட்டன் சென்று அன்றைய பிரிட்டன் பிரதமராக இருந்த ரான்சே மெக்டொனால்டையும் எதிர்கட்சி தலைவர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து இந்திய விடுதலையை பற்றி பேசிய பின் மீண்டும் இந்தியா திரும்பினார். 1928-29 அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன் போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று இந்தியாவுடைய விடுதலை ஆதரவு திரட்டினார். பல உலக நாடுகளுக்கு சென்று இந்திய விடுதலைக்காக ஆதரவு திரட்டியவர் அன்னிபசந்த அம்மையார். தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிடம் இந்தியாவின் விடுதலையை பற்றியும் விடுதலை பெற வேண்டியதன் அவசியத்தையும் உணர்த்தி இந்திய விடுதலைக்காக ஆதரவு திரட்டியவர் அன்னிபசந்த அம்மையார். அதோடு குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை, பெண் அடிமை முறை போன்ற சமூக கொடுமைகளையும் கடுமையாக எதிர்த்தார். இந்தியாவே வீறு கொண்டது என்ற தலைப்பில் நாட்டின் முன்னேற்ற கருத்துக்களை தொகுத்து அறிக்கையாக வெளியிட்டார். காங்கிரசிலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, தன்னுடைய முழு உழைப்பையும் இந்திய விடுதலைக்காக மேற்கொண்டார் அன்னிபசந்த அம்மையார்.
அன்னிபசந்த் அம்மையாருடைய நினைவு தினத்துல இன்றைய இளைய தலைமுறையினர் பொதுமக்களுக்கு அன்னிபசந்த் அம்மையார்கள் எத்தகைய பணிகளை இந்திய மக்களுக்காக செய்தார் அப்படிங்கிறத குறித்து உங்களுடைய அவங்க அன்னிபசந்த் அம்மையாரை பத்தி இன்னும் எப்படி தெரிஞ்சுக்கணும், அதனால என்னென்ன பயன்கள் அப்படிங்கறத குறித்து பொதுமக்களுக்காக நீங்கள் கூற வரும் கருத்துக்கள் என்னங்க ஐயா?
அன்னிபசந்த் அம்மையார் மனித குலத்தின் மாணிக்கம். மனித குலத்திற்கு அவர் கொடுத்துவிட்டு சென்ற அறிவுரைகள் ஏராளம். அன்னிபசந்த அம்மையாரை போன்று இன்னொருவர் உலகில் அவர் அளவிற்கு தொண்டுகளை மக்களுக்கு செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக அவர் அளவிற்கு யாராலும் மக்களுக்கு பணியாற்ற முடியாது. அந்த அளவிற்கு உலக மக்களுக்கும் சரி, இந்திய மக்களுக்கும் சரி, அன்னிபசந்த அம்மையார் ஆற்றிய பணிகள் அளப்பரியது. அன்னிபசந்த அம்மையார் ஒரு தத்துவ மேதை. உலகிற்கு ஒரே மதம், ஒரே பாராளுமன்றம், ஒரே கல்வி முறை, ஒரே அரசாங்கம் வேண்டும் என்று வலியுறுத்தியவர். எம் மதமும் சம்மதம் என்று கூறியவர். இந்தியாவின் பலம் பெருமைகளை எடுத்து கூறி இந்திய இளைஞர்களுக்கு நல்வழி காட்டியவர். காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இணைந்து ஆங்கில அரசை எதிர்க்க வேண்டும் என்று அனைவருக்கும் இந்திய விடுதலையின் அவசியத்தை புரிய வைத்தவர். 1919 தன்னாட்சி இயக்கத்தை காங்கிரஸ் இயக்கத்தோடு இணைத்து பணியாற்றினார். பெண்களுக்கு மட்டுமல்ல சமுதாயத்திற்கும் சமயத்திற்கும் அவர் ஆற்றிய பணிகள் சொல்லி மாளாது. உள்ளத்தால் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்தெல்லாம் உலன் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க டாக்டர் அன்னிபசந்த் அம்மையாரின் பெயரை உலகம் உள்ளளவும் மக்கள் உச்சரித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு பசுவின் கன்றை கொன்றதற்காக அதே தேர்காலில் வைத்து தன் மகனை கொன்று நீதியை நிலைநாட்டிய மனுநீதி சோழனின் சிறப்பினையும், பாதையில் இயங்கிய முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியின் வரலாற்றையும், மலையில் நடுங்கிய மயிலுக்கு தனது போர்வையை போர்த்திய பேக மன்னனின் வாழ்க்கை வரலாற்றையும் படித்ததனால் தமிழகத்தின் தலைநகரான சென்னை அடையாற்றை தமது இருப்பிடமாக தேர்ந்தெடுத்து கடைசி வரை வாழ்ந்தவர் அன்னிபசந்த் அம்மையார். இந்திய மக்களுக்காக 40 ஆண்டுகள் சேவை புரிந்தவர். அவர் உழைப்பால் உயர்ந்தவர். அனைவரிடத்திலும் அன்புடன் பழகியவர். சமூக சீர்திருத்த செம்மல், சிறந்த கல்வியாளர். அவர் சிறந்த தேசிய சீர்திருத்தவாதி, சமுதாய சிற்பி, பகுத்தறிவு சிங்கம். கிறிஸ்தவ மதத்தில் இருந்த பொழுதும் சரி, இந்து மதத்தில் சேர்ந்த பின்பும் சரி, அதில் இருந்த குறைகளை கடுமையாக எதிர்த்தவர். அவர் வாழ்க்கை வரலாறே ஒரு பெட்டகம். தனது செயல்பாடுகளில் இறுதி வரை உறுதியான நிலைப்பாட்டோடு வாழ்ந்தவர். புலனறிவு, ஆழ்மன அறிவு, பிரபஞ்ச அறிவு ஆகிய 3 சிறப்பியல்புகளையும் தன்னகத்தே பெற்றவர். பெண்களின் சம உரிமைக்காக போராடிய பெண் திலகம். பெண் மேதைகளில் அவர் ஒரு வெண்ணிலா. அவர் இந்திய மக்களின் மனங்களில் எப்பொழுதும் நிலைத்து நிற்பார். இந்திய மக்களின் உள்ளத்தோடு உள்ளமாக கலந்தவர். வீணையின் நாதம் போல, பூந்தென்றலின் வாசம் போல இந்தியர்களின் உள்ளத்தில் ஒன்றி கலந்த புகழுக்குரியவர். அவரது வாழ்க்கை ஒரு காவியம். உலகம் உள்ளவரை, இந்தியா வரலாறு உள்ளவரை அன்னிபசந்த் அம்மையார் என்பவர் என்றென்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பார். இன்றைய கால இளம் தலைமுறையினர், குறிப்பாக பெண்கள் அனைவரும் அன்னிபசந்த் அம்மையாரின் வாழ்க்கையை படித்து அறிந்து கொள்வது அவர்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கான அத்தனை வழிகளையும் உருவாக்கி கொடுக்கும். அன்னிபசந்த் அம்மையார் ஒரு சகாப்தம். புதுகை பண்பலைக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, இதுவரை அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்களை பற்றிய அருமையான பல தகவல்களை நமக்கு வழங்கிய திரு இரா ரவீந்தர் அவர்களுக்கும், இவருடன் இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380707950 என்ற எண்களிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.